வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இது விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று நம் வானொலி நிலையத்திற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் சுதா அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்கள் நம்முடன் கரும்பில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்வோம்.
வணக்கம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சுதா. ஏற்கனவே நம்ம அந்த சோளம் அப்புறம் நிலக்கடலையில் என்னென்ன நோய் வருது அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரும்பில் ஒருங்கிணைந்த கரும்பு நோய் மேலாண்மை, அதாவது கரும்பில் வந்து நிறைய நோய்கள் வருது, அதுக்கு எப்படி வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே இதில் வந்து நோய் கட்டுப்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நோய்க்கும் தனித்தனியாக பார்க்கலாங்க. கரும்பு பார்த்தீங்கன்னா சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் பசிபிக் தீவில் கரும்பு முதல் முறையாக பயிரிடப்பட்டது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிமு 500 ஆண்டில் அறிமுகம் செஞ்சப்பட்டு உலகில் 70% சதவீதத்துக்கும் அதிகமான சர்க்கரை கரும்புலேருந்து தான் தயாரிக்கப்படுது. கரும்பு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இந்தியா முதலிடம் வைக்குது. அதாவது 3.93 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் 167 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் வந்து உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா முன்னணியில் இருந்தாலும் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முன்னிலை வைக்குது. இத்தகைய கரும்பு பயிர் சாகுபடியில் நோயின் தாக்கத்தினால ஏறத்தாழ 20-25% மகசூல் இழப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. கரும்பை தாக்கும் நோய்களோட அறிகுறியும் பரவும் முறை அதோட நோய் மேலாண்மை முறை வந்து இதில் வந்து பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா பூஞ்சானம் சொல்கிறோம், அதாவது ஃபங்கஸ்னு சொல்லுவோம், அதை பாக்டீரியா, வைரஸ், நச்சுரி போன்ற ஃபைட்டோபிளாஸ்மானு சொல்கிறோம். இது மாதிரி ஆகிய கரும்பு பயிரை தாக்குற முக்கிய நோய் வந்து இதெல்லாம் வந்து நோய் காரணிகள். இது இல்லாமல் 100-க்கும் மேற்பட்ட நோய் கரும்பு பயிரை தாக்க இருந்தாலுமே குறிப்பிட்ட நோயான செவ்வழுகள் நோய், கரிப்பூட்டைன்னு சொல்கிற நோய், வாடல் நோய், கரணை அழுகல் நோய் முக்கியத்துவம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து செவ்வழுகள் நோய் அப்படிங்கிறது பூசணத்தினால வர நோய். கரும்பை தாக்குற நோயில் இது ஒரு மிக முக்கியமான நோய்ங்க. நோய் கரும்போட எல்லா பருவத்திலும் சேதாரம் ஏற்படுத்துது. நாட்டோட பெரும்பான்மையான கரும்பு பயிரிடும் மாநிலத்தில் இந்த நோய் குறிப்பாக அதிக சர்க்கரை கட்டுமான உள்ள ரகங்களில் தாக்குது. இது பார்த்தீங்கன்னா கரும்பில் மகசூல் மற்றும் சர்க்கரை கட்டுமான வெகு அளவில் பாதிப்படைஞ்சிருக்கிறதுனால கோயம்புத்தூர் ரகமான 671, இன்னொன்று 920-62 போன்ற அதிக சர்க்கரை உள்ள ரகங்களில் இந்த பயிரிட முடியாத அளவுக்கு இந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த நோய் வந்து எப்படி இருக்கும், நம்ம எப்படி இந்த நோயோட அறிகுறியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நோய் தாக்குதலுக்கு உண்டான கரும்போட 3 அல்லது 4வது இலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா பழுப்பு மஞ்சள் நிறமாக மாறுது. இதோட சேர்ந்து சோகை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கீழிருந்து மேலாக வெளுத்து பழுப்பு நிறமாக மாஞ்சி காஞ்சிருது. பாதிக்கப்பட்ட தூரோட கரும்புல மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அழுக்கடைஞ்ச பழுப்பு நிறத்தில் திட்டுத்திட்ட கணுப்பகுதியில் காணப்படுது. வேர் வழியாக பூசணம் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே வர்றதுனால இளஞ்சிவப்பு நிற தூள், அதாவது பூசண துகள்கள் அங்கே வந்து காணப்படுது. காற்றோட ஈரப்பசை சரியான அளவு இருக்கிற அப்போ இந்த பூசண வித்து என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் உள்ள கரும்புகளுக்கும் பரவ அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. பாதிக்கப்படைஞ்ச கரும்புல வெளித்தோற்றம் எப்படி இருக்குன்னா குறிப்பாக கணுப்பகுதியில் நிறம் மாறி செந்நிறமாக காணப்படுதுங்க, அது சிவப்பு கலரில் அப்படி இருக்கும். இது இல்லாமல் அந்த கீழுள்ள தோள்கள்லையும் காஞ்சி மஞ்சள் நிறமாக மாறுது. நோய் பாதிப்படைஞ்ச கரும்புல ரெண்டாக வெட்டி பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு அல்லது வெள்ளை நிற பகுதி மாறி மாறி காணப்படுது. குறிப்பாக வெள்ளை நிற புள்ளியில் செவ்வழுகள் நோய் கண்டறிகிறது தாங்க முக்கிய அறிகுறி. சிவப்பு கலரில் இது வந்து கரும்புலையும் இருக்கும் இலையிலையும் இருக்கும். நோய் அதிகமான கரும்புல பார்த்தீங்கன்னா பூசண வளர்ச்சியே காணப்படும். நோய் தாக்குதலுக்கு, அதாவது நோய் பாதிப்படைஞ்ச கரும்புக்கு உண்டான உட்பகுதி கணுப்பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டாக சிறுத்து காணப்படும், அந்த இடத்துல இருந்து ஒடுங்கி போன மாதிரி இருக்குங்க. ஆனால் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகத்தை வந்து அறிகுறிகள் கட்டுப்படுத்தப்பட்டு பூசணம் வந்து மேலும் பரவ செய்யாமல் தடுக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம்னு சொல்கிறோம், அது எப்படின்னா அந்த அந்த ரகத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. இந்த நோய் பார்த்தீங்கன்னா முக்கியமாக விதைக்கரணம் மூலமாக பரவுது. நோய் இருக்கிற கரும்பை விதைக்காக பயன்படுத்தும் போது பயிர் விளைச்சல் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு சேதாரம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மழைக்காலத்தில் நோய் பரவுவதற்கு ஏதுவான சீதோஷ்ண நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது கிளைமேட் எப்படி இருக்கும், காற்றோட ஈரப்பதம் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நோய் வந்து வேகமாக பரவி ரொம்ப ஒரு 20-30% அதிகமாக வந்து விளைச்சல் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நடவுக்கான விதைக்கரணை வந்து நோயற்ற கரும்புலேருந்து எடுக்கணும், அதாவது நோய் இல்லாத கரும்புலேருந்து விதைக்கரணை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் 6-7 மாதம் வயதுடைய கரும்பு கரணைகளை விதைக்கு பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமான கோ 862 அல்லது கோ 862 49 அல்லது கோ 99.0.4 போன்ற ரகத்தை நடவுக்கு தேர்வு செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நோயுற்ற வயலிலிருந்து நீர் பாய்ச்சறதை தடுக்கணும். ஏன்னா இந்த வயலில் நீர் பாய்ச்சும் போது இந்த நோய் கிருமிகள், நோய் பூசண வித்துகள் வந்து தண்ணியோட எடுத்துட்டு போய் அடுத்த நல்ல ஆரோக்கியமான இருக்கிற வயல்லையும் போகிறதுனால ஈஸியாக வந்து நோய் கிருமிகள் வந்து அட்டாக் ஆயிடுதுங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரும்பு கரணையை விதநேர்த்தி செய்யறதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கார்பன்டசிம் 50%, அதாவது 0.5% அல்லது கார்பன்டசிம் 25%, 0.1%, அதாவது இதனோட 1% யூரியா கலைஞ்சு சேர்த்து விதை கரணையை வந்து இந்த கலவையில் 5 நிமிடம் ஊற வச்சு பின்னாடி நடவு செய்யலாம். இது ஒரு வழி. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோய் தாக்குதலுக்கு உண்டான வயலுக்கு வெட்டு முன்னுரிமை கொடுக்கப்படாமல் பாதிப்பை குறைக்கலாம். அதாவது இப்போ கரும்பு வெட்டிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம விடக்கூடாதுங்க. ஏன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேற எதுக்கு கொண்டு போய் நடவுக்கோ இல்லை வேற எதுக்காவது போட்டாங்கன்னா ஈஸியாக அந்த பூசண வித்துக்கள் வந்து காற்று மூலமாக பரவி அடுத்த வயலுக்கும் போகிறதுனால நம்ம அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று கரிப்பூட்டைன்னு சொல்கிறோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி பார்த்த இல்லைங்களா செவ்வழுகள் நோய், அடுத்தபடியாக இருக்கிறது வந்து இந்த கரிப்பூட்டை நோய். இது ஒரு முக்கியமான நோய், இதுவும் வந்து பூசணத்தினால தான் வருது. இது எந்த வயதில் வருதுன்னா, நட்டு 45 நாளுக்குள்ள இந்த அறிகுறி ஆரம்பித்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த அறிகுறி வந்து காணப்படுது. பாதிக்கப்பட்ட தூரோட குருத்து பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, முற்றிலுமாக மாறிடுதுங்க. நீண்ட கருமி நேர சாட்டை மாதிரி அறிகுறி காணப்படுது. இது அந்த நோயோட அறிகுறி. இது வந்து அந்த கட்டை பயிரில் வந்து அதிகமாக காணப்படும். நம்ம கரும்பு வந்து கட்டை பயிருக்கு போடுறோம் இல்லைங்களா, அதாவது மருதாம்பு பயிர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து இது அதிகமாக இருக்குது. இது என்னாகுன்னா, மகசூல் மூலம் அந்த சர்க்கரையோட கட்டுமான அளவை பாதிக்கப்படுது. இந்தியாவில் குறிப்பாக மகாராஷ்டிரா வர கர்நாடகா மாநிலங்களில் இந்த நோய் வந்து அதிகமாக காணப்படுது. நோயுற்ற குத்து, அதாவது ஒரு குத்து ரெண்டு குத்துன்னு சொல்கிற இல்லைங்களா, அடுத்தடுத்து குத்து பெரும்பாலும் வளர்ச்சி குன்றியாது, குட்டையாக இருக்கும், அதிகமான பக்கத்தூர்களை வந்து வச்சுருக்கும். இதுதான் இந்த நோயோட அறிகுறி. நோயுற்ற கரும்புலேருந்து நுனிப்பகுதியில் உருவாகும் அந்த கருமை நேர சாட்டை சில சமயம் 1 முதல் 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாட்டையில் வந்து லைட்டாக அந்த பூசண துகள் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். அந்த சாட்டை மாதிரி இருக்கும், ஆனால் தொடும்போது பவுடர் மாதிரி அதில் வந்து காணப்படுது. இது வந்து வெண்மை நிற தோல்னால் மூடப்பட்டிருக்கும். சாட்டை அந்த சக்கைக்குள்ள நுண்ணிய கருமை நிற பூசண வித்துக்கள் பெருக்கெடுத்து காற்றோட பரவி நோயின் பாதிப்பை அதிகரிக்குது. இப்பூஞ்சானம் கரும்பனுடைய வளர்ந்த குருத்து வர உள்ளிருந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இதன் அறிகுறி வந்து வருமுன் பாதுகாத்தல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. நோயுற்ற விதைக்கரணை மூலம் பரவுவதால நடவுக்கு பயன்படுத்தப்படும் விதைக்கரணைகளை நோயின்றி தேர்ந்தெடுக்கிறது வந்து முதல் கட்டுப்பாடு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, விதை நேர்த்தி செய்யலாம். இன்னொன்று, நடவுக்கான விதைக்கரணைகளை வெப்ப நீரில் வந்து பதப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். அதாவது 55 டிகிரி செல்சியஸில் 30 நிமிடம் வரை அதை வந்து ஊற வைத்து வெப்ப நீரில் வந்து பதப்படுத்தி பயிரிடலாம். இன்னொன்று, பூசணக்கொல்லியை வந்து வெப்ப நீரில் கரைச்சி அதில் விதை நேர்த்தி செய்தும் வந்து நடவு செய்யலாம். கரிப்பூட்டை நோயிலிருந்து பயிரை பாதுகாக்கிறதுக்கு அங்கங்கே தென்படும் சாட்டை வடிவ கரிப்பூட்டை அகற்றுவதன் மூலமும் நோயோட அதிகமான தாக்கத்தை வந்து குறைக்கலாம். நோயற்ற நாற்றங்காலிலிருந்து பராமரிப்பு முறைகளால் ஓரளவு பாதுகாக்கலாம். நோய் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு ஒரு 10% பயிர்களுக்கு நம்ம வந்து காப்பாற்றலாம். இன்னொன்று, நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகத்தை வந்து பயன்படுத்தலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோ 68.0.6, இன்னொன்று கோ 862.49 போன்ற ரகத்தை வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று முக்கியமாக என்ன பண்ணும் அப்படின்னா, பயிர் சுழற்சி முறையை வந்து கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிப்பதன் மூலம் என்ன ஆகுனா, பூசண வித்துக்கள் வந்து இந்த பயிரில இருந்து அடுத்த பயிருக்கு வந்து வராது இல்லைங்களா. ஏன்னா அது வந்து இந்த கரும்புல வர நோயை வந்து அடுத்து நம்ம நெல்லோ இல்ல வந்து கடலையோ போட்டோம் அதுக்கு போகாது. அப்படி மறுசுழற்சி மாத்தி மாத்தி பண்றப்ப அந்த பூசண வித்துக்கள் வந்து இறந்துரும், அதோட பயிர் கிடைக்காம இறந்துரும். அது ஒண்ணு. இன்னொன்னு அடுத்ததா பாத்தீங்கன்னா, வாடல் நோய்னு ஒண்ணு சொல்றோம். இந்த வாடல் நோய் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது கரும்போட குருத்து இலையில மஞ்சள் நிறமா மாறி பின்னாடி படிப்படியா முழுதும் காஞ்சி விடும். அதாவது இப்படி இந்த பாசி பயிர் உளுந்தல் எல்லாம் வந்து வாடல் நோய் நீங்க வந்து தண்டை ரெண்டா பிளந்து பார்த்தா ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல மாறி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வர நோய் தான் இந்த வாடல் நோய். இந்த நோய் பாத்தீங்கன்னா பூஞ்சான மூலமா தான் வருது. மண் மற்றும் கரணையோட வேர்பகுதியில் தங்கியிருக்கு. இதுக்கு வந்து என்னன்னா, களிமண் பூமியில் தண்ணி தேக்கத்துக்கு ஏதுவாக இருப்பதுனால இந்த நோய் பாதிப்பு அதிகமாக காணப்படுது களிமண் பூமியில். அது இல்லாமல் இந்த நோய் வந்து மண்ணுக்கு உள்ள வேர்பகுதியில் கரையான், வேர்ப்புழு மற்றும் நூற்புழு போன்ற பூச்சியை நாசப்படுத்தி வேர்பகுதி பலவீனப்படுத்துறதுனால இந்த நோய் தாக்கம் பெருகிறதுக்கு இந்த கரையான் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இன்னொன்று, பாதிக்கப்பட்ட கரும்போடை கணுப்பகுதி பார்த்தீங்கன்னா சிறுத்து பலம் இழந்து, அதாவது சூம்பி போய் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தக்கையாக காணப்படுது. நோய் வாய்ப்பட்ட கரும்பை வெட்டி பார்த்தோம்னா, அதாவது ரெட் கலரில் இளஞ்சிவப்பு நிறத்தில் அல்லது இளம் ஊதா நிறத்தில் நடுப்பகுதி காணப்படுது. வெட்டிய பகுதியிலிருந்து புளிச்ச வாசம் வந்து வருதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப துர்நாற்றம் மாதிரி வீசும். இது வந்து பூஞ்சானம் வந்து இந்த துர்நாற்றத்துக்கு வந்து காரணம் சரிங்களா. குழிவடைஞ்ச உட்பாகத்தில் நோய் முற்றிய நிலையில் பூஞ்சாந்தரோட வளர்ச்சி வந்து அதிகமாக காணப்படுது. இந்த நோய் வந்து எப்படி நாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, நோய் தாக்காத ஆரோக்கியமான விதைக்கரணையை வந்து பயன்படுத்தணும். இன்னொன்று உயிரியல் பாதுகாப்பு பூஞ்சானமான நம்மகிட்ட சொல்கிறோம் இல்லைங்களா, உயிர் எதிர்கொல்லி அதாவது ட்ரைகோடர்மா விரேடியை வந்து ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ, இதை வந்து 100 கிலோ நல்ல மக்கிய தொழு உரத்தோட கலந்து ஒரு வாரம் நிழல்லே வச்சுருந்துட்டு அப்புறமா வந்து போடலாம். இன்னொன்று பயிர் வளர்ச்சியில் வாடல் நோய் பாதிப்படைகின்ற தூர் பகுதியில் 1 கிராம் கார்பன் டைசியும் போடலாம். 1 கிராம் கார்பன் டைசியும் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். வேர் நனையும்படி மண்ணோடு சேர்ந்து ஊற்றலாம். இன்னொன்று இதனால் நோய் என்னாகும் அப்படின்னா நோய் காரணியான பூஞ்சானம் அதாவது கட்டுப்படுத்துறதோட தூர்களுக்கு பரவாமல் காப்பாற்றப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்னென்ன நோய் பார்த்தோம்னா செவ்வழுகல் நோய் பார்த்தோம், கரிப்பூட்டை நோயின்னு பார்த்தோம், இன்னொன்று வாடல் நோயின்னு பார்த்தோம். இது மூணுமே பூஞ்சான நோய். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரணை அழுகல்னு ஒரு நோய். கரணை வந்து எப்படி வந்து அழுகுது அப்படின்னு வந்து பார்க்குறோம். இது வந்து எப்படின்னா பூஞ்சான நோய் காரணியால் தான் இது வந்து நடக்குது. அதாவது வளரும் பயிரோட பயிர் பார்ப்பதற்கு அங்கங்கே முளைக்காமல் சொட்டை சொட்டையாக தெரியும். இதுக்கு என்ன காரணம்னா உள்ளே இருக்கிற கரணைகள் வந்து முளைக்கு முன்னாடியே அழுகி போய்விடுது. அப்போ நம்ம என்னென்னா ஒரு குருத்து மற்றொன்று முளைச்ச குருத்து வாடி வதங்கி கருகி போயிடும். இது வந்து நோய் பாதிக்கப்பட்ட முளைக்காத கரணைகளை பொழந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க திசு பார்த்தீங்கன்னா அழுகி சிவப்பாக காணப்படுது. இது வந்து கரணை அழுகல் நோய்னு சொல்கிறோம். இது வந்து அன்னாசி பழ வாடை அடிக்கும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து வெட்டி அந்த கரணை அழுகல் எப்படி ஸ்மெல் வரும் அப்படின்னா அன்னாசி பழ வாடை வந்து அடிக்கும். இது வந்து அதோட அறிகுறி. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கரணைகளை வந்து கார்பன் டைசிங்கிற ஊடுருவி பாயிற பூஞ்சான கொல்லியை வந்து 100 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் கார்பன் டைசியமை 10 நிமிடங்கள் வந்து கரணையை வந்து மூழ்கி வச்சு பின்னாடி எடுத்து நோயை வந்து நடலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நோய். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குருத்தழுகல்னு ஒரு நோய். இந்த நோய் பார்த்தீங்கன்னா ஒரு பூஞ்சான நோய் தான். இதற்கு வந்து பொக்கா போயிங் அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. இது வந்து இப்போது ரீசண்டாக அதாவது இப்போ தான் வந்து கண்டுபிடிச்ச நோய் இது. இதுக்கு வந்து பொக்கா போயிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த நோய் பார்த்தீங்கன்னா தற்போது புதிய ரகங்களில் அதிகமாக காணப்படுது. பெருசாக வந்து பெருமளவில் வந்து சேதம் விளைவிக்குது. இது கரும்பில் வருதுங்க, மக்காச்சோளத்தில் வருது, சோளத்துலலாம் வருது. பொதுவாக அந்த நோய் பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 மாத கரும்புகளை வந்து அதிகமாக பாதிப்படையுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரும்போட குருத்து பகுதியில் உள்ள சோகையும் சோகை உரையும் சேரும் இடத்துல, ரெண்டும் சேருது இல்லைங்களா சோகையும் உரையும், அந்த இடத்துலையும் வெளுத்து காணப்படுது. அதாவது வெளிரி போய் சத்து இல்லாத மாதிரி ஒரு மாதிரி லைட் கிரீன் கலரில் காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா இலை முறுக்கல், இலை வந்து முறுக்கிட்டு இருக்குது, வெளிர் பச்சை அடர்ந்த பச்சை இல்லாமல் வெளுத்து போன பச்சை கலரில், மற்றும் வெள்ளை நிற சோகை உரைகளை நிறம் மாறி மாறி காணப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மழைக்காலத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் அதாவது மழை பொழுதிலும் நோய்க்கான அறிகுறி வந்து பெருமளவுக்கு அதிகமாக தான் காணப்படும். இந்த சமயம் பார்த்தீங்கன்னா இடைக்கணில் சிறுத்து பின்னர் அதாவது பின்னாடி விடுபட்டு சரியான அளவில் வளர தொடங்கிடுது. பொதுவாக வந்து மழைக்காலம் முடிஞ்ச பின்னாடி பொக்கா போய் அறிகுறி விடுபட்டு கரும்பு பயிர் அப்படி பார்த்தீங்கன்னா பாதிப்பின்றி வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து பூசணம் வந்து தண்ணியிலேயே போயிடுறதுனால அந்த சேதம் இல்லாமல் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் புதிய தூர்கள் அதிலிருந்து வளர ஆரம்பிக்குது. இது வந்து சோகை இல்லாமல் இருக்கிற இளம் பயிரில் குருத்து இலைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து குருத்து வெளிவராமல் தடுத்துரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நோய் தாக்குதலுக்கு வளர்ந்த கரும்பு குறுக்காக ஏணிப்படி கட்டுகள் போல பள்ளங்களும் அந்த கரும்புல வந்து காணப்படுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நோய் தாக்காத ரகத்தை பயன்படுத்தலாம். இன்னொன்று மேங்கோசப் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து பாதிப்படைஞ்ச இந்த 3 மாத கரும்புல வந்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பூஞ்சான நோய். இதை கரும்புல வந்து அதிகமான சேதத்தை ஏற்படுத்துது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தையோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நோயியல் துறையிலேயோ உங்கள் சந்தேகத்தை வந்து நீங்கள் கேட்டு தெளிவு ஆயிரலாங்க. நன்றி.
நேயர்களே, இதுவரை கரும்பில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் முனைவர் சுதா அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விவசாயி சமுதாய வானொலி.